கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் முதலாவது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் சார்ந்திருக்கிற ஈரோடு கிரிஷாவில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களோடு கூட நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். விசேஷமான இந்த ஒரு நல்ல நாளில் தேவ சமூகத்தில் இப்படியாக நாம் கூடி வந்து தேவனுடைய திவ்ய வார்த்தைகளை குறித்து நாம் கேள்விப்படுவதோடு மாத்திரமல்லாமல் சகோதர ஐக்கியத்தில் இன்னும் நாம் பலப்படவும் அன்பிலே அந்த பரிசுத்தமான அன்பிலே ஊன்ற கட்டப்படவும் தேவன் தந்திருக்கிற இந்த மாபெரும் சிலாக்கியத்திற்கு முதலாவது நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு பாடத்திற்குள்ள நாம் கடந்து போகலாம். சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு பிரமேடு கொடுத்ததான இந்த ஒரு பாடம் முழு பிரமேடை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இல்லை. அந்த பிரமேட்ல இருக்கிற பேசேச்சு மாத்திரம், பாதைகள் குறித்து மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். ஸோ பாதைகள் நமக்கு தெரியும், அசெண்டிங் பேசேஜ், டிசெண்டிங் பேசேஜ் இருக்கு, ஹரிசாண்டல் பேசேஜ் இருக்கு. ஸோ மேல் நோக்கிய பாதை, கீழே இறங்க பாதை. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ரொம்ப நம்ம இன்னைக்கு தியானிக்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரமேட பத்தி நம்ம அதிகம் சொல்றதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அடிப்படை பாடங்களில் நம்ம அதிகம் இது குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், அடிப்படையான விஷயங்கள். ஸோ அது ஒரு வகையில் நம்ம சொல்ல போனா கற்களாலான இன்னொரு வேதாகமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேதத்தில் இருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், அந்த சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த ஒரு பிரமிடில் இருப்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கிற விஷயம். அப்போ அடிப்படை சத்தியத்தில் நம்ம அடிப்படையான விஷயங்கள் மாத்திரமே கேள்விப்பட்டிருந்தோம். அதாவது ஒரு இந்த முழுமையான தேவனுடைய தெய்வீக திட்டம், அது குறித்து மாத்திரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் அந்த அடிப்படையில் நிற்காம இன்னும் கொஞ்சம் ஆழமாக போயிட்டு ஒரு சிறு பகுதியை மாத்திரம் எடுத்து அதில் இருக்கிற மேலான ஆவிக்குரிய ஆழமான விஷயங்கள் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தியானிக்க போகிற அந்த கான்செப்ட் என்னன்னா, நான்கு உலக பேரரசுகள் குறித்ததான ஒரு இணை இந்த ஒரு பிரமிட்ல இருக்கிறது என்பது மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ பிரமிடின்னு சொல்லும் போது அதனுடைய முழு அமைப்பு நமக்கு தெரியும். அதே சமயத்தில் உள்ள நம்ம போயிட்டோம்னா அநேக அளவுகள் அங்கே இருக்குது நமக்கு தெரியும். ஸோ இந்த அளவுகள் ஒன்னொன்னும் இந்த சுவிசேஷ யுகத்தில் மாத்திரம் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்துட்ட யூத யுகம், அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஆதாமில் இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா அதனுடைய கால கணக்குகள் எல்லாமே இந்த ஒரு பிரமேடுக்குள்ள தேவன் வைத்திருக்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஸோ இது குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த ஒரு பிரமேட்ல நான்கு உலக பேரரசுகள் பத்தி நம்ம தியானிக்கலாம். நான்கு உலக பேரரசுகள் நம்ம அடிப்படை சத்தியத்துல ஐந்தாம் உலக பேரரசு அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பின் கீழ அடிப்படை சத்தியம் நம்ம கேட்டிருப்போம். அதுல நான்கு உலக பேரரசுகள் குறித்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ இது பிரமிடில் எந்த இடத்துல எல்லாம் எவ்வளோ எந்த அளவுகளில் அது அமைய பெற்றிருக்கிறது அது மாத்திரம் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த நான்கு உலக பேரரசுகள் அது யூத யுகத்தில் தேவன் அனுமதித்தார், அங்க இருந்து ஆரம்பிச்சது. ஸோ அதே போல இந்த நான்கு உலக பேரரசுகள் எப்படி இஸ்ரேலர்கள் மேல ஆளுகை செய்தாங்களோ அதே போல இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவனுடைய ஜனங்களாகிய கிறிஸ்தவர்கள் மேல, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல பாபிலோன் அமைப்பு செலுத்துகிற அந்த ஒரு அதிகாரம் அல்லது ஆளுகை அதற்கு இணையாக இருக்குது. ஸோ இது மாத்திரம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஸோ முழுக்க இது கொஞ்சம் வரலாறு சம்பவங்கள் நிறைந்த பாடங்கள். ஸோ கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா குறைந்த நேரத்தில் நம்ம அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ இந்த ஒரு இணை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த யூத யுகம் சுவிசேஷ யுகத்திற்கு ஒரு அருமையான இணை நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய ஏழாம் தூதன் எழுதிட்ட இரண்டாவது வால்யூம்ல இது குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம், இணையான யுகங்கள். இந்த யூத யுகம் இந்த சுவிசேஷ யுகத்திற்கு ஒரு அருமையான இணை. இணைன்னு சொல்லும் போது அந்த யூத யுகத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அத்தனை விஷயங்களும் அப்படியே சுவிசேஷ யுகத்துல நடக்கும். ஸோ இதுதான் இணை, ஒரு ஒன்னு கூட குறையாது, அப்படியே நடக்கும். சோ அதைத்தான் இணை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஒரு அருமையான நிழலாக இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த மாம்சீக இஸ்ரேலர் வாழ்க்கையில என்னென்னலாம் தேவன் அனுமதிச்சிருந்தாரோ அதெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியிலையும் அதை அனுமதித்திருக்கிறார் என்பது நம்ம உணர்ந்து கொள்ளலாம். சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஒரு அருமையான நிழலாக இருக்கிறாங்க. சோ இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் தான் இந்த நான்கு விதமான உலக பேரரசு கீழாக அடிமை கட்டு அவங்க இருந்தாங்க. அதே போல இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கூட இந்த மகா பாபிலோன் கீழே அடிமைப்பட்டு கிடப்பாங்க. எப்படின்னு சொல்லும் போது இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் இந்த நான்கு விதமான உலக பேரரசு கீழே அடிமைப்பட்டு இருந்தது போல இந்த மகா பாபிலோன் கூட ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை நான்கு விதமான பிரிவுகளின் கீழாக அல்லது நிலைகளின் கீழாக அவங்களை அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. இது சுவிசேஷத்துல அது அருமையா நடந்திருக்குது. நம்ம அந்திகிறிஸ்து பாடத்துல அநேகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இது குறித்து. ஆனா இந்த அடிமைத்தனம் நம்ம சொல்லும் போது இந்த நான்கு உலக பேரரசுகளும் முழு உலகத்தையும் ஆளுகை பண்ணாங்க. ஆனா விசேஷமா வேதாகமத்தினுடைய பார்வையில நம்ம பார்க்கும்போது குறிப்பாக அவர்கள் இஸ்ரேலர்கள் மேல தேவனுடைய ஜனங்கள் மேல அவங்க ஆளுகை செய்தாங்க. அதுதான் விசேஷமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போலத்தான் இந்த பாபிலோன் அமைப்பு, இந்த போப் மார்க்கம், அது முழு உலகத்தினுடைய அதிகாரத்தை தன்னுடைய கையில வச்சிருந்தாலும் விசேஷமா ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல தன்னுடைய முழு கட்டுப்பாடு வைத்திருந்தது, அதிகாரத்தை செலுத்தினது நம்ம அனைவருக்கும் தெரியும். அது ரொம்ப முக்கியமா, அது குறிப்பா நம்ம அந்த விஷயங்களை மாத்திரம் பார்ப்பது ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இந்த நான்கு விதமான உலக பேரரசுகளுடைய அந்த வேத பகுதிகள் நமக்கு தெரியும். தானியேல் இரண்டாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், தானியேல் ஏழாம் அதிகாரத்துல அதனுடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இதே விஷயம் இது வந்து அதாவது மாம்சீக இஸ்ரேலர்கள் மேல இந்த உலக பேரரசுகளுடைய ஆளுகை, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல நம்ம கவனிச்சோம்னா வெளிப்படுத்துதல் 13 அதிகாரம் 2 வசனத்துல அந்த விஷயங்கள் நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்துதல் 13 அதிகாரம் 2 வசனம்.
நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும்.
இந்த காட்சி இது எதற்கு இணையாக இருக்குதுன்னா தானியேல் தீர்க்க தரிசனத்துல காண்பிக்கப்பட்டுள்ள அந்த உலக பேரரசுகளுக்கு இணையாக இருக்குது. எப்படி நம்ம சொல்லணும்னா அந்த நான்கு உலக பேரரசுகள் மாம்சீக இஸ்ரேல் மேல ஆளுகை செய்ததை பத்தி அங்க தானியேல் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. சோ அதே விதமான ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல இந்த பாபிலோன் அமைப்பு செய்கிற ஆளுகை பத்தி அந்த அதிகாரம் பற்றி இந்த ஒரு வசன பகுதி வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 2 வசன பகுதிகளில் தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பிரமிடல இருக்குது இந்த நான்கு நிலைகளில, இந்த பாபிலோன் அமைப்பு இந்த நான்கு நிலைகளில ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல எவ்விதமான ஆட்சி அல்லது எப்படிப்பட்ட நிலையில அவங்க ஆட்சி செய்தாங்க, இதுக்கு நம்ம கொஞ்சம் இப்ப டீடைலா பார்க்கலாம். சோ இது பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில நிழல்கள் நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த நான்கு உலக பேரரசுகளிலேயே தலை நம்ம பார்க்கும்போது அது பாபிலோன் சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சாருடைய அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய ஆவி அல்லது அந்த நேபுகாத்நேச்சாருடைய ஆவி தான் மற்ற உலக பேரரசுகளிடமும் இருந்தது. என்ன ஆவி அவர்கிட்ட இருந்துச்சுன்னா தானியேல் 4 அதிகாரம் 30 வசனம் படிக்கலாம்.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னார்.
பாருங்க, இதுதான் அந்த நேபுகாத்நேச்சாருடைய மனதில் இருந்துச்சு. தன்னுடைய அந்த ஆளுகையின் கீழே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை கட்டிட்டு அது குறித்து அவருடைய இருதயத்தில் அவரு பெரிய யோசனை பண்றார். அதெல்லாம் பார்த்துட்டு பிரம்மாண்டமா அவர் யோசிச்சுட்டு எல்லாம் என்னுடைய வல்லமையில நான் செய்துட்டேன், ஒரு பெருமை அவருக்குள்ள வந்துச்சு. சோ இதே போலத்தான் மற்ற உலக பேரரசுகளிடமும் இருந்துச்சு இந்த ஆவி, இந்த பெருமை என்கிற ஆவி. எல்லாரும் அதைத்தான் மையமாக வச்சு அவங்க செயல்பட்டு கொண்டு இருந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும். இது அப்படியே நம்ம ஆவிக்குரிய ரீதியில், அதாவது சுவிசேஷ யுகத்துல நம்ம பார்க்கும்போது மகா பெரிய பாபிலோன் தெரியும். இந்த மகா பெரிய பாபிலோனுக்குள்ள இருந்த ஆவி நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏன்னா தானியல் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 25வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். சோ முழுவதும் அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரி இருந்துச்சு, பெருமையானவைகளை பேசும். அந்த தீர்க்க தரிசனத்துல இந்த பாபிலோன் அமைப்பை பத்தி அவங்களுடைய குணலட்சணங்களை பத்தி அழகாக காமிக்கிறார். அப்போ அந்த மகா பெரிய பாபிலோன் அவங்களுக்குள்ளயும் இதே ஆவி தான் இருந்துச்சு. அவ எப்படி இந்த 4 உலக பேரரசுகளுக்கெல்லாம் தலையா இருக்கிற இந்த பாபிலோனுடைய ஆவியே மற்ற உலக பேரரசுகளிடம் இருந்துச்சோ, அதே போல இந்த தாயினுடைய ஆவி தான் மகள்களிடமும் இருக்கிறது நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒரு அருமையான ஒரு நிழல் இந்த 2 வகையிலையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் மேல உலக பேரரசுகளுடைய ஆளுகை எந்த வருஷத்து தேவன் அனுமதித்தாருன்னா கிமு 606 ஆரம்பிச்சது இந்த உலக பேரரசுகள் மீதான ஆளுகை. அப்ப இருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தது நமக்கு தெரியும். அது ஒரு தண்டனையின் காலமாக தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த உலக பேரரசனுடைய அந்த ஒரு அதிகாரம் இஸ்ரேல் மேல கிபி 606 ஆரம்பிச்சது. அதே போல இந்த மகா பெரிய பாபிலோன் அமைப்பு கூட இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல கிபி 539 இருந்து அவங்களுடைய ஆளுகையை அந்த அதிகாரத்தை ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல செலுத்துவதற்காக அது ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அந்திகிறிஸ்து அமைப்பினுடைய அந்த ஸ்தாபன வருஷம் கிபி 539 நம்ம பார்க்கிறோம். சோ அதிலிருந்து அந்த பாபிலோன் அமைப்பு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல ஆளுகை செய்து கொண்டு வந்தாங்க, அதிகாரம் செலுத்தினாங்க, அவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. சோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சது அல்லது அதிகாரம் செலுத்தினது இத 4 நிலைகளில அவங்க செய்திருக்கிறாங்க அல்லது 4 பிரிவுகளாக அவங்க பிரிச்சு இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல அவர்கள் ஆளுகை செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்போ ஒரு ஒரு பேரரசுகள் நம்ம பார்த்து அந்த பேரரசுகளுக்குள்ள என்னென்ன குணலட்சணங்கள் இருந்துச்சு அது எப்படி அப்படியே இந்த மகா பெரிய பாபிலோனுக்குள்ள அந்த கேரக்டர் இருந்ததுங்கிறத நம்ம இப்போ தெளிவாக தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். இப்ப முதல் பேரரசு நம்ம எடுக்கலாம், பாபிலோன் இந்த பேரரசு. சரி, இவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம அனைவருக்கும் தெரியும் கிமு 606 ஆரம்பிக்கப்பட்டு ரொம்ப வல்லமையாக செயல்பட்டு வந்துச்சு இந்த ஒரு பாபிலோன் இந்த ஒரு உலக பேரரசத்தினுடைய அமைப்பு. சோ இந்த ஒரு பேரரசு என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா இனிமே தங்களை எவரும் வெல்லவே முடியாது நினைச்சிட்டு இருந்தார். ஏன்னா அவர் கட்டின அந்த அரண்மனை அவ்வளோ வல்லமையா இருந்துச்சு, அவ்வளோ பலமுள்ளதாக இருந்துச்சு, எவரும் உள்ள போகவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. சோ அதுதான் அவர் நம்பிட்டு இருந்தார், தன்னுடைய ராஜ்யம் ரொம்ப ஸ்திரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே அந்த ஒரு ராஜ்யத்தை மேதோ பெர்சியர்கள் மேற்கொண்டாங்க நமக்கு நல்லா தெரியும். கிமு 536 மேதோ பெர்சியர்கள் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அவர்கள் ஜெயம் கொண்டார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு வல்லமையாக இருந்துட்ட அந்த பாபிலோன் பேரரசு கிமு 536 ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அவங்களுக்கு, ஏன்னா அவ்வளவு பலமா இருந்தாங்க, எப்படி இந்த அளவுக்கு அவங்க விட்டாங்க தெரியல, நிறைய யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கள் அருமையாக அந்த மேதோ பெர்சியர்கள் அவங்களுடைய அருமையான திட்டத்தை வகுத்து அந்த ஒரு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தாருங்க. சோ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது மேதியர்களும் பெர்சியர்களும் இணைந்து தான் இந்த ஒரு வேலையை செய்தாக நம்ம வந்து பார்க்கிறோம். சோ அதே போல நம்ம இந்த ஆவிக்குரிய இந்த பாபிலோன் அமைப்பு மகா பெரிய இந்த பாபிலோன் அமைப்பு கிபி 539 பலமாக ஸ்தாபிக்கப்பட்டு வல்லமையாக செயல்பட்டு கொண்டே இருந்துச்சு. சோ இந்த அமைப்புக்கு தேவன் கொடுத்திருந்த அதிகாரத்தினுடைய காலம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 1260 கொடுத்திருந்தார். அவர்களுடைய முடிவு 1799 வந்துச்சு. ஆனா நம்ம இங்க இது வந்து நம்ம அடிப்படை சத்தியத்துல கேட்டிருந்தது. ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் உள்ள ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மகா பாபிலோன் அமைப்பினுடைய வரலாறு நம்ம ஆழமா போய் பார்த்தோம்னா உண்மையிலேயே அவங்க மிகப்பெரிய வல்லமையில் தான் செயல்பட்டாங்க. சோ அந்த வல்லமை உண்மையிலேயே 1260 தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இடையில சின்ன சின்ன சர்க்கல்கள் அவங்களுக்கு வந்துச்சு. பாருங்க, இப்ப 539 பலமாக ஸ்தாபிக்கப்பட்ட இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு இடையில ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. கிபி 1309 பிரான்சினுடைய மன்னர் பிலிப்பு, 4வது பிலிப்பு, அவர் இந்த போப் மார்க்கத்தினுடைய அதிகாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பெரிய முயற்சி எடுத்தார். அவர் எடுத்த முயற்சியில அவர் வெற்றியும் கண்டுட்டார். போப்புகள் அழிக்கப்படல. நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சிடணும், கிபி 1799 போப் மார்க்கத்தினுடைய அதிகாரம் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா இங்க நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதுக்கப்புறம் அவங்க வல்லமையில் இல்ல. ஆனா இங்க நம்ம பார்க்க போறது 1309 பிரான்சினுடைய மன்னர் 4வது பிலிப்பியோனால இந்த போப் மார்க்கத்தினுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா இந்த போப் மார்க்கம் முற்றிலுமாக அழிக்கப்படல, அதிகாரத்துக்குள்ளதான் இருந்தாங்க, ஆளுகைக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அதிகாரம் ஆளுகை 539 இந்த 1309 வரைக்கும் அவங்க தான் என்ன வேணா முடிவெடுப்பாங்க. அந்த முடிவை தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்க முடியாது. அந்த மாதிரி வல்லமையில் இருந்தாங்க. ஆனா இப்போ 1309 என்ன ஆயிடுச்சுன்னா, பிரான்ஸ் மன்னர் பிலிப்பு 4 அவரு இந்த போப் மார்க்கத்தினுடைய வல்லமையை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழே கொண்டு வந்துட்டார். போப்புகள் இருந்தாங்க, அதிகாரத்துல தான் இருந்தாங்க, ஆளுகையில தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ முன்ன மாதிரி அவங்க தனிச்சு செயல்பட முடியாது. அவங்க இந்த பிரான்ஸ் மன்னருக்கு கீழே அவர்கள் கொண்டு வரப்பட்டாங்க, செயல்பட முடியல அவங்களால. அப்ப அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனால் அதிகாரம் இருந்தது, அதிகாரம் செலுத்தினாங்க. ஆனா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அந்த ராஜா என்ன சொல்லுவாரோ அதன்படித்தான் அவங்க செய்ய வேண்டிய ஒரு நிலைக்குள்ள இருந்தாங்க சகோதர சகோதரிகளே. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது இந்த போப்புகளுடைய நீங்க இந்த பிக்சர் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். கொஞ்சம் நிறைய பிக்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா போறோம். பாருங்க, இந்த போப்புகளுடைய அதிகாரம் 539 அவங்க ரோம்ல இருந்து தான் செலுத்தினாங்க, ரோமாபுரியில இருந்து. ஆனா எது வரைக்கும்னா, கிபி 1309 வரைக்கும் அவங்க அந்த அதிகாரம் ரோம்ல இருந்து செலுத்தப்பட முடிஞ்சது. ஆனால் 1309 இருந்து அவங்களுடைய அதிகாரம் முழுமை, அவங்களுடைய ஆபீஸ் எல்லாமே அந்த பிரான்ஸ் மன்னர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் இருக்கிற இடத்துக்கே மாத்திட்டார். போப்புகளுடைய ஆபீஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு பேரு அவிஞான், இந்த இடத்துக்கு மாத்திட்டார். அவங்களுடைய அரண்மனை, அவங்களுடைய அலுவலக பணி எல்லாம் இங்கிருந்து தான் அவங்க செய்யணும். ஏன் இங்க மாத்திட்டார்னா, அங்க இருந்தா போப்புகளை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், தங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணிடுவாங்க. அதனால தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த போப் மார்க்கத்தினுடைய எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அரண்மனை மற்ற எல்லா விஷயங்களும் அங்கிருந்து தான் செயல்படணும்னு ஆர்டர் போட்டார். வேற வழியே இல்லாம கிபி 1309 இருந்து இந்த அவிஞான் இந்த இடத்துல இருந்து தான் அவங்களுடைய ஆளுகை அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அதிகாரத்தில் தான் இருந்தாங்க, ஆளுகையில் தான் இருந்தாங்க. ஆனா அவங்க தலிச்சு செயல்பட முடியாது, அதை நீங்க மைண்ட்ல வச்சிடலாம். சோ இப்படித்தான் அவங்களுடைய ஆளுகை முறை இருந்துச்சு. எது வரைக்கும் இருந்துச்சுன்னா, கிபி 1378 வரைக்கும் இந்த அதிகாரம் இருந்துச்சு. அவர்கள் இந்த பிரான்ஸ் மன்னருக்கு கீழே இருந்து தான் செயல்பட்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசம் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, முன்ன அவங்க தனியா இருக்கும் போது அவங்க நினைச்ச மாதிரி செயல்படலாம், ஆனா இப்போ அப்படி செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் அங்க போயிருந்தது சகோதர சகோதரிகளே. அடுத்து நம்ம சிந்திக்கும் போது இந்த ஆட்சி முறை, இது அப்படியே நம்ம யூதர் யுகத்துல பார்க்கும்போது மேதோ பெர்சியர்களுடைய ஆட்சி முறைக்கு அருமையான ஒரு மன்னிக்கணும், இந்த மேதோ பெர்சியர்களுடைய இந்த ஆட்சி முறை, இந்த ஆட்சி முறைக்கு ஒரு அருமையான நிழல். எப்படி நம்ம பார்க்கும்போது இந்த மேதோ பெர்சியர்களுடைய ஆட்சி முறை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டியூயல் கிங்டம், அதாவது இரட்டை ராஜ்யம் போல இருந்துச்சு. அப்படின்னா மேதியர்களும் பெர்சியர்களும் ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க, ஆனா சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஆளுகை இருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்துல ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்துக்கு கீழே இருந்து செயல்பட்டு கொண்டிருந்துச்சு. அல்லது இன்னொரு வகையில சொல்லணும்னா, ஒரு ராஜா அந்த இன்னொரு ராஜாவுக்கு கீழே இருந்து தான் அவர் செயல்பட்டு கொண்டு இருந்தார், ஆனாலும் ராஜ்யமே இருந்துச்சு. அதே போல நம்ம இங்க பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஆளுகள் இருக்கிறாங்க, பிரான்ஸ் மன்னரும் இருக்கிறாரு போப்பும் இருக்கிறாரு, ரெண்டு பேரும் ஆளுகள் தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த போப்பங்க தனிச்சு செயல்பட முடியாது, சில ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரான்ஸ் மன்னருடைய கட்டளை என்ன இருக்கோ அதுக்கு கீழே தான் அவர் செயல்படணும், அவர் முழுமையாக செயல்படுவதற்கு அங்க அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. அப்போ போப்பனுடைய முழு அந்த அதிகாரம் ஆளுகை இந்த பிரான்ஸ் மன்னருக்கு கீழாகவே அங்க இருந்தது. அதே போல இந்த மேதியோ பெர்சியர்களுடைய இந்த ஆட்சி முறையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, தானியேல் 6 நம்ம இந்த விஷயம் கவனிக்கலாம். சம்பவம் நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும். அங்க தரியோ ராஜ்யம் பாரம் பண்ணும் போது ஒரு கட்டளை பிறக்கப்படுது, அவரை வணங்கணும், வணங்காதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், இந்த பிரமாணத்தை நீங்க என்ன பண்ணணும், மாறாத பிரமாணமாக நீங்க இதுக்கு சீல் வச்சு கொடுக்கணும் சொல்லிட்டாங்க. அப்ப தரிய அப்படியே பண்ணிட்டார். இப்ப அப்படி பண்ணிட்டு ஒருவேளை அவர் அந்த கட்டளையை மாத்தணும்னா அவர் தனியா மாத்த முடியாது, அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அந்த தனியோ ராஜா அப்படி பண்ண முடியாது. அப்போ அவரு அந்த ஒரு கட்டளையை மாத்தணும்னா அல்லது வேற வகையில் அதுல இன்னும் ஏதாவது முன்னேற்றம் செய்யணும்னா இன்னொருத்தர் கூட அவரு, ஏன்னா அந்த தரியோ ராஜா பெரிய ராஜா கிட்ட அந்த அனுமதி வாங்கி இல்ல அவர்கிட்ட என்ன ஒப்பந்தம் இருக்கோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் அதெல்லாம் மாத்த முடியும். அதே போலதான் இங்க நம்ம பார்க்கும்போது இந்த பிரான்ஸ் மன்னர் என்ன ஒரு சட்டம் போட்டாரோ அந்த சட்டத்துக்கு கீழ்படிஞ்சுதான் இந்த போப் மார்க்கம் செயல்பட்டு கொண்டு வந்தது. அதே போல இந்த போப் மார்க்கம் ஏதாவது சட்டம் போடுறதுன்னா உரிமை இருந்துச்சு, ஆனா தனிச்சா அவங்க பண்ண முடியாது. அந்த சட்டத்தை இந்த பிரான்ஸ் மன்னர்கிட்ட கொண்டு போய் காட்டி அவர் சீல் வச்சா தான் அது செயல்பட முடியும். ஒருவேளை இல்ல தப்பா பண்ணிட்டோம் இதை மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவராகவே அதாவது போப்பாகவே மாத்திக்கிறதுக்கு அங்க உரிமை இல்லாமல் இருந்துச்சு. சோ இந்த மேதோ பெர்சியர்களுடைய இந்த ஆளுகை முறை இந்த அவிஞன் இந்த ஆளுகைக்கு அருமையான ஒரு நிழலாக இருக்குது, நம்ம இது பார்க்கலாம். இது போப்புடைய அந்த ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான சரித்திரம் இது. சோ அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த நிழல்ல பாபிலோனுடைய அந்த சாம்ராஜ்யத்துக்கு கீழே 70 அடிமைத்தனமாக இருந்தாங்க மாம்சீக இஸ்ரேலர்கள், அவங்களால எதுவுமே செய்ய முடியல. அதே போலதான் கிபி 539 கிபி 1309 வரைக்கும் ஆவிக்குறி இஸ்ரேலர்கள் இந்த மகா பாபிலோன் அமைப்பினால ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க, ரொம்ப ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளேயே அவர்கள் இருந்தாங்க. நிழல நம்ம பார்க்கிறோம் இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து எப்ப விடுவிக்கப்பட்டாங்கன்னா கோரேசனுடைய ஆட்சி காலத்துல கிமு 536 அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதே போல நம்ம பார்க்கும்போது இங்க கூட இந்த பிரான்ஸ் மன்னருடைய ஆட்சி காலத்துல இந்த போப் மார்க்கம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுனால இவர்கள் ஆவிக்குறி இஸ்ரேலர்கள் மேல அவ்வளவாக நினைச்சபடி ஆளுகை செய்கிறதுக்கு அதிகாரம் செலுத்துறதுக்கு உரிமை இல்லாமல் இருந்தது. அதனால என்ன நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்ட பரிசுத்தவான்கள் இந்த ஆவிக்குறி ஆலயத்தை கட்டுவதில் ரொம்ப வேகமா செயல்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் அங்க இருந்துச்சு. எப்படி நிழல்ல கோரேஸ் ராஜாவின் மூலமாக மாம்சீக இஸ்ரேலருக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு ஒரு சுதந்திரம் பிறப்பிக்கப்பட்டதோ, ஒரு விடுதலை பிறப்பிக்கப்பட்டதோ, அது போல இந்த அவஞ்ஞான் ஆட்சி முறையில பிரான்ஸ் மன்னர் மூலமாய் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு அருமையான ஒரு சுதந்திரம் அங்க கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ போப் மார்க்கம் ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் கட்டுகிற இந்த ஒரு ஆலயத்தை எதுவுமே செய்யவே முடியாமல் அங்க இருந்து நம்ம பார்க்கிறோம். அதனால கிபி மன்னிக்கணும் கிமு 536 கிபி 1309 ஒரு அருமையான நிழலாக அங்க இருக்குது நம்ம பார்க்கிறோம். அந்த இயருடைய நிழல் நமக்கு தெளிவாக காண முடியும். அதே போல இந்த கோரேஸ் ராஜாவினால கட்டளை பிரிக்கப்பட்டு மாம்சீக இஸ்ரேலர்கள் ஆலயம் கட்டுவதற்காக தங்களுடைய சொந்த தேசத்திற்கு போனாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களால ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதா அப்படின்னா ஆலயம் கட்ட முடியல. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க சுற்றிலும் இருந்த சில பேர் ஆலயம் கட்டுவதை தடுத்து நிறுத்துவதில் ரொம்ப உறுதியா இருந்தாங்க, தடுத்து கூட நிறுத்திட்டாங்க. வசனம் படிக்கலாமோ? எஸ்ரா 4:23-24.
ராஜாவாகிய அர்த்தசாஸ்தாவுடைய உத்தரவின் நகல் ரேகுமுக்கும் கணக்கனாகிய சிம்ராயிக்கும் அவர் வகையாராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்ஷியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2 வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது.
2 வருஷம் மட்டும் அந்த ஆலயம் கட்டுப்பணி நிறுத்தப்பட்டது, நிறுத்திட்டாங்க. அப்ப அவங்களால ஆலயம் கட்ட முடியல. மீண்டும் அந்த ஆலயம் எப்போ கட்டுவதற்கு அவங்களால முடிஞ்சது நம்ம பார்த்தோம்னா அதே எஸ்ரா 6:15 படிக்கலாம்.
ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6 வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3 தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது.
பாருங்க, 2 வருஷத்துல அந்த ஆலயம் நிறுத்தப்படுது, 6 வருஷத்துல அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படுது. அப்படின்னா அந்த ஆலயம் மீண்டும் கட்டப்படுறது எத்தனை வருஷத்துக்குள்ள முடிஞ்சதுக்குங்க? 4 வருஷத்துக்குள்ள அந்த ஆலயம் கட்டப்படுவது முடிக்கப்பட்டு இருக்குது. இது ஒரு அருமையான நிழல் இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில ஆவிக்குரிய ஆலயம் கட்டுவதில் நம்ம பார்க்கலாம். எப்படி அருமையான நிழலா இருக்குதுன்னா பாருங்க, கிபி 1309 இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அடிமைத்தனத்திலிருந்து கொஞ்சம் சுதந்திரம் பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க ஆவிக்குரிய அந்த ஆலயத்தை அருமையாக கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஆனா இடையில இந்த 4வது பிலிப்பு பிரான்ஸ் மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்த அவருடைய மகன்கள் அவ்வளோ உறுதியா இல்லை. அப்ப இந்த போப் மார்க்கம் கொஞ்சம் மீண்டும் தங்களுடைய வல்லமையை பிரயோகிக்கிறதுக்கு அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் கட்டுவதற்கான அல்லது ஆவிக்குரிய ஆலயம் கட்டுவதற்கான இந்த பணி தடை செய்யப்பட்டுச்சு. அந்த காலகட்டங்களில முக்கியமான ஒரு பரிசுத்தவானை தேவன் எழுப்பிட்டார். அவர் கிபி 1324 ரொம்ப வேகமா இந்த போப்புங்களுக்கு எதிர்த்துட்டு பிரான்ஸ் மன்னருடைய உதவியோட மீண்டும் இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஆலயம் கட்டுவதற்கான சுதந்திரத்தை அங்க கொண்டு வந்தார். அதுல நிறைய மெத்தட்ல அவர் பண்ணார். அங்க பைபிள கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ற வேலையெல்லாம் அவர் காலத்தில் அதிகமாச்சு. அவர் பேரு மாசிலியோ, அதாவது அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது என்னன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரிஃபார்மேஷன். மார்ட்டின் லூத்தர் காலத்துல சீர்திருத்தத்தின் காலம் நம்ம சொல்றோம், சீர்திருத்தம் நடந்துச்சு ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில். சோ இந்த சீர்திருத்தம் நடைபெறுவதற்கு முன்னாடி இதுக்கு ரொம்பவும் ஒரு முன்னோட்டமா நடந்தது இந்த ஒரு சீர்திருத்தம். போப்பு அமைப்புகள் கீழே இருந்துட்டு அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக இந்த ஒரு பரிசுத்தவான் ஒரு பெரிய முயற்சி எடுத்தார். அந்த முயற்சி 1324 அவர் எடுத்தார். 1328 ரொம்ப வேகமா அதை பரவ செய்துட்டார். மீண்டும் அந்த பழைய நிலைமை, அதாவது அந்த பிலிப்பு மன்னன், அந்த நான்காவது பிலிப்பருடைய காலத்துல எப்படியே அந்த ஒரு ஆவிக்குறி இஸ்ரேலர்கள் அந்த ஆலயத்தை கட்டும் பணியில ரொம்ப வேகமா இருந்தாங்களோ அது போல மீண்டுமாக அந்த தடைப்பட்ட அந்த கட்டுமான பணிய இவர் மூலமாய் மற்ற அந்த காலத்துல வாழ்ந்துட்ட பரிசுத்தவான்கள் வேகமா மீண்டுமாக ஆரம்பிச்சாங்க ஆவிக்குரிய ஆலயம் கட்டுவதில். சகோதர சகோதரிகளே, சோ இவருடைய காலம் அது ரொம்ப முக்கியமான காலம். சோ இவருக்கு அடையாளமான யார் நம்ம பார்த்துட்டோம்னா இஸ்ரா. இஸ்ராவுடைய காலத்துல அந்த 4 வருஷத்துல ஆலயம் வேகமாக கட்டி முடிக்கப்பட்டுச்சு. அதே போல இவருடைய காலத்துல இந்த ஆவிக்குரிய ஆலயம் வேகமாக கட்டுவதற்கு பேருதவியாக இவர் இருந்துட்டார். இவருக்கு பிற்பாடாக மீண்டும் இன்னும் 2 பரிசுத்தவான்கள் வந்தாங்க. அவங்களுடைய காலத்துல அவங்க கூட ரொம்ப வேகமா சில வேலைகள் செய்துட்டாங்க. ஆனா இன்னும் அவங்களை பத்தி இருக்கு, அவர்கள் கூட நெகேமியா அவங்களுக்கு அடையாளமா இருக்கிறாரு. அப்படியே ஒரு பெரிய வரலாறு பேசிட்டே வரும். ஆனா அது ஒரு பெரிய ஸ்டடி. ஆனா நம்ம இன்னைக்கு தேவையான அளவு மாத்திரம் பார்க்கலாம். பாருங்க, அப்ப இந்த மேதேவ பெசேர்களுடைய ஆட்சி காலத்துல மாம்சீக இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கையில ஆலயம் கட்டும் பணி எந்த அளவுக்கு நடந்துச்சோ அந்த ஒரு அடையாளம், அந்த நிழல் அப்படியே நிச்சயத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில நடந்து கொண்டே இருந்துச்சு. அப்ப மேதோ பெரிசர்களுடைய காலத்துல ஓரளவுக்கு அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் விடுதலை பெற்று ஆவிக்குரிய ஆலயத்தை நிழலான ஆலயத்தை அவர்கள் கட்டி முடிப்புதாங்க. அதே போல இந்த ஒரு ஆட்சி காலத்துல, அதாவது அவிஞான் இந்த ஒரு ஆட்சி காலத்துல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் இந்த ஆலயத்தை கட்டும் பணிய வேகமா அவர்கள் செயல்படுத்திக் கொண்டு வந்தார்கள். சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த மேதோ பெசேர்களுடைய இந்த ஒரு ஆளுகை முறை இந்த பாபிலோன் மகா பாபிலோனுடைய ஆளுகையின் கீழே நடந்துட்ட இந்த காலகட்டத்துக்கு ஒரு அருமையான நிழலாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த மேதோ பெர்சியர்களுடைய ஆளுகை, இதெல்லாம் இந்த அரண்மனையை நீங்க பார்க்கலாம். அது இந்த பிலிப்பு 4வது பிலிப்பை பத்தி இருக்கிற சில வரலாறு பட்ட அதெல்லாம் படிச்சு காமிக்க முடியல. சரி, அடுத்தது நம்ம இப்போ 3வது பேரரசு குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த 3வது பேரரசு பத்தி நமக்கு தெரியும், கிரேக்க பேரரசு. மாம்சீக இஸ்ரேலர்களை இவர்கள் ஆளுகை பண்ணாங்க. அதாவது மேதோ பெரிசியர்களை வென்று இவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்தாங்க. கிமு 336 இந்த ஒரு ராஜ்யத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள் கிரேக்கர்கள். ஆனா விசேஷம் என்னன்னா, கிரேக்க பேரரசுல அந்த உறுதியான மன்னன் நமக்கு தெரியும், அலெக்சாண்டர். இவர் இந்த பேரரச எவ்வளவு சீக்கிரம் நிறுவிட்டார்னா உலகம் முழுக்க 12 வருஷத்துல அவ்வளோ வேகமா தன்னுடைய ஆளுகையை இந்த உலகத்தின் மேல அவர் கொண்டு வந்தார். ரொம்ப அதிவேகமா அவர் செய்துட்டார். அதனால தான் அவருடைய ஆட்சி முறைக்கு அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம் சிறுத்தை. சிறுத்தை நமக்கு நல்லா தெரியும், நிலத்துல வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. சோ அதுக்கு அது வந்துட்டு நம்ம பார்க்கும்போது இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் செயல்பட்ட விதம் தெளிவாக அங்க காண்பிக்கப்பட்டிருக்குது. சோ இதே போல நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கையில இவருக்கு இணையானவர் ஒருத்தர் வந்தார், அலெக்சாண்டருக்கு இணையானவர். அவர் யாருன்னா மார்ட்டின் லூத்தர். இந்த அலெக்சாண்டர் மார்ட்டின் லூத்தருக்கு அருமையான நிழலா இருக்கிறார். எப்படி நம்ம பார்க்கலாம்னா, மார்ட்டின் லூத்தர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அசைக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கை கொண்டிருந்த இந்த போப் மார்க்கத்தை ரொம்ப பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை அவருக்கு அவங்களுக்கு கொண்டு வந்தவர். அப்ப இவருடைய காலத்தில் எவ்வளவு சீக்கிரமா இந்த வேலையை அவர் செய்தார்னா, 1509 அவரு தன்னுடைய படிப்பை மேற்கொண்டார் இந்த வேதத்தினுடைய ஆராய்ச்சியில். அப்ப அவர் அந்த போப் மார்க்கத்தில் தான் இருக்கிறாரு, அங்கதான் வேலையும் செய்யறாரு. வேலை செய்துட்டு அவரு படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். வேதங்களை நல்லா படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்கள் அவருக்கு புரிஞ்சது ஆராய்ஞ்சு பார்க்கும்போது. அப்பதான் கண்டுபிடிச்சார் இந்த போப் மார்க்கத்தினுடைய அந்த வேஷம் எல்லாம். அப்போ கிபி 1517 அந்த ஒரு பெரிய புரட்சியை அவர் செய்துட்டார். அதனுடைய தாக்கம் நம்ம பார்க்கும்போது 1521 முழுமை அடைஞ்சிருச்சு. அவ்வளோ சீக்கிரமா இந்த போப் மார்க்கம் வீழ்ச்சிக்குள்ள வந்துட்டாங்க. இந்த வருஷம் நம்ம கரெக்டா எடுத்துட்டோம்னா 12 வருஷம். கிபி 1509 இருந்த இவருடைய வேலை கிபி 1521 வரைக்கும் நடந்துச்சு. அவ்வளோ வேகமா போப் மார்க்கத்தை வீழ்ச்சியடைய அவர் பண்ணிட்டார் நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த அலெக்சாண்டருடைய இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்கும் போது, அவர் அவ்வளோ சீக்கிரமா இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா அவர் மாத்திரம் இல்ல, அவர் கூட இருந்துட்ட 4 தளபதிகள். தானியேல் 8 அதிகாரம் நீங்க வசனம் குறிச்சிடலாம். தானியேல் 8 அதிகாரத்துல 8 வசனம், 21 வசனம், 22 வசனங்களில் இவங்களை பத்தி இருக்கு, இந்த 4 தளபதிகள் பற்றி. சோ இவங்க தான் அலெக்சாண்டருக்கு பக்கபலமாக இருந்தாங்க 12 வருஷத்துல இந்த முழு உலகத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு. அதனாலதான் சிறுத்தையில அந்த அடையாளம் பார்க்கும் போது சிறுத்தையில 4 தலைகள் அங்க இருக்கும். அந்த சிறுத்தை அது கிரேக்க சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்துல அவர் கூட இருந்துட்டு வல்லமையாக செயல்பட்டாங்க 4 தளபதிகள். சோ அவங்களுடைய போட்டோ பேர் இங்க இருக்கு. அவருடைய தளபதி கெசண்டர், தளபதி லிசிமேகஸ், தளபதி செலுக்கஸ் நிக்கடர், அப்புறம் தலைமை. இவங்கள் இந்த ராஜ்யத்தை, கிரேக்க சாம்ராஜ்யத்தை அவருக்கு பிற்பாடு, அதாவது அலெக்சாண்டருடைய மரணத்துக்கு பிற்பாடு, அலெக்சாண்டருடைய மரணம் கிபி 323 நடந்துச்சு, அதுக்கு பிற்பாடாக அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை அவங்க 4 பிரிச்சுட்டு செயல்பட்டாங்க. சோ இவங்க தான் அலெக்சாண்டருக்கு பக்கபலமாக இருந்து உலகத்தை முழுவதும் கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு உதவி பண்ணாங்க. அதே போல மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் போது, அவர் அந்த சீர்திருத்தத்தை அவர் அருமையாக செயல்படுத்துவதற்கு அவர் மாத்திரம் இல்ல, அவர் கூட இருந்துட்டு மீதி இருக்கிற அவர் கூட இருந்துட்டவர்கள் நம்ம பார்க்கலாம். சோ இவங்களுக்கும் நமக்கு நல்ல தெரியும். இது அடிப்படையை சத்தியத்துல நம்ம கேட்டிருக்கிறோம். ஜான் கெல்வின், சகோதர ஜிங்லி, சகோதர நாக்ஸ் அண்ட் மெலாக்சன். சோ இவங்க தான் இவருக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க மார்ட்டின் லூத்தருக்கு இந்த ஒரு சீர்திருத்தத்தை ரொம்ப வேகமாக செயல்படுத்துவதற்கு, போப் மார்க்கத்தை வீழ்ச்சியடைய செய்வதற்காக. சோ அப்ப இந்த ஒரு செயல், ஏதாவது இந்த ஒரு சம்பவம் அருமைய மாம்சீக இஸ்ரேலோட வாழ்க்கையில அவர்களை ஆளுகை செய்துட்டு கிரேக்க சாம்ராஜ்யத்துல நமக்கு அங்க காண்பிக்கப்பட்டிருக்குது. அடுத்த நம்ம பார்க்கும்போது இந்த அலெக்சாண்டருடைய மறைவுக்கு பிற்பாடு அவருடைய 4 தளபதிகளும் அந்த ராஜ்யத்தை 4 பிரித்துக் கொண்டாங்க. பிரித்துக் கொண்டு அவங்க ஆளுகை செய்துட்டு அலெக்சாண்டர் போல வல்லமையில அவங்க செயல்படல. அதே போல நம்ம எடுத்துட்டோம்னா இங்க மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம் அவர் எவ்வளவு வேகமா ஒரு அருமையான புரட்சியாளராக செயல்பட்டாரோ அது போல அவர் கூட இருந்துட்ட 4 இல்ல. அதுக்கு பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் ஏற்படுத்தி வச்சுட்ட இந்த அருமையான புரட்சி, அதாவது போப் மார்க்கத்திற்கு எதிராக செயல்படுத்தின அவருடைய புரட்சி அவருக்கு பிற்பாடாக வளரல. பின்னாடி இருந்தவங்க போப் மார்க்கத்தை போலவே பிரிஞ்சு போயிருந்தாலும், போப் மார்க்கத்துக்கிட்ட இருந்தவங்க பிரிஞ்சு போயிருந்தாலும், போப் மார்க்கத்துக்கிட்ட இருந்த ஆவியே அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அவர்கள் போப் மார்க்கத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக அவங்கள் போலவே இவங்களும் செயல்படுவதற்கு அங்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படியே அந்த சீர்திருத்தத்தினுடைய வளர்ச்சி குறைய ஆரம்பித்தது நம்ம தெளிவாக பார்க்கலாம். அந்த கொள்கையில அவங்க உறுதி இல்லாமல் போயிட்டாங்க. சீதா அருமையா அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் நடந்துச்சு. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில இந்த கால பகுதிகளில் அருமையாக அங்க காட்டியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது கடைசியா இப்போ நம்ம 4வது உலக பேரரசு குறித்து நம்ம பார்க்கலாம். 4வது உலக பேரரசு குறித்து நமக்கு நல்லா தெரியும். சோ ரோம பேரரசு, இந்த ரோம பேரரசு குறித்து நம்ம பார்க்கும்போது இதனுடைய அடையாளம் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இது பெயர் சொல்லப்படாத ஒரு மிருகமாக இருந்தது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஒரு ஆட்சி முறை அப்படிப்பட்ட ஆட்சி முறையாக இருந்துச்சு. சோ இந்த ஒரு ஆட்சி முறையை நம்ம பார்க்கும்போது இவர்கள் கிமு 197 கிரேக்க சாம்ராஜ்யத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வந்து உலகம் முழுவதும் ரோம சாம்ராஜ்யத்தை அவர்கள் நிறுவினார்கள். அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கும்போது ரொம்ப வலிமையான ஒரு பேரரசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜூலியஸ் சீசர். ரொம்ப முக்கியமான ஒரு பேரரசன், ரொம்ப வல்லமையாக செயல்பட்ட ரோம பேரரசன். இவருடைய ஆட்சி காலத்துல தான் நம்ம பார்க்கிறோம் இந்த ரோமனுடைய புகழ் ரொம்ப பெரிய அளவுல பரவ ஆரம்பிச்சது. அவருக்கு பின்னாடி வந்துட்ட அகஸ்ட சீசர், அவரு கூட ரொம்ப வல்லமையா செயல்பட்டு கொண்டு வந்தார். சோ இந்த அகஸ்ட சீசருடைய காலத்துல தான் நம்முடைய கர்த்தர் அவருடைய முதலாம் வருகையில அவர் மூலம் தேவன் வச்சுட்ட எல்லா காரியங்களையும் அவர் செய்துட்டார். தன்னை ஒப்பு கொடுத்து அங்க செயல்பட்டார். இஸ்ரேலர்கள் மத்தியில அவர் வந்து எல்லா வேலைகளையும் அங்க செய்தார். சோ இந்த காலப்பகுதிகளில் கர்த்தர் செய்துட்ட அந்த வேலையை அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் முற்றிலும் நிராகரித்தாங்க. அவர்களை அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாததுனால அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்துச்சு. அதை கர்த்தர் இயேசு தீர்க்க தரிசனமாகவும் சொல்லிட்டார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் சொல்லிட்டார். அந்த தீர்க்க தரிசனம் கிபி 70 அது நடந்துச்சு நம்ம பார்க்கிறோம். சோ அந்த ரோம பேரரசன் அந்த இஸ்ரேலையே நிர்மூலம் பண்ணிட்டார். சோ அந்த காலத்துல எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. பெரிய ஒரு அழிவு அங்க இஸ்ரேலர்களுக்கு வந்தது நம்ம வந்து பாக்கிறோம். ஆனால் அதுல விசேஷம் என்னன்னா, அவ்வளவு பெரிய அழிவு சிதறடிக்கப்படுதல் நடந்துட்டாலும் அந்த காலப்பகுதிகளில் முழு இஸ்ரேலே அவரை நிராகரித்தாலும் சில பேர் கோதுமை வகுப்பார் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அவர்கள் போனாங்க. அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் மத்தியில் அவர்கள் மாத்திரமே தேவனுடைய புத்திரர்களாக எண்ணப்பட்டார்கள். உண்மையாக அவர்கள் கர்த்தருடைய அடிச்சுவடை பின்பற்றி தங்களுடைய வாய்ப்பை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். நமக்கு அந்த விஷயம் எல்லாம் நல்லா தெரியும். அதே போல நம்ம நிஜத்துல பார்க்கும்போது கர்த்தர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையில 1874 அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில் அவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு மனம் திருந்துவதற்கு. ஆனால் அவர்கள் எந்த வகையிலையும் அதை பயன்படுத்திக் கொள்ளவே இல்லை. அப்போ கர்த்தருடனான தொடர்பு இந்த பாபிலோன், அதாவது இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மத்தியில் இருந்துட்ட இந்த பாபிலோன் அமைப்பு மற்றும் கர்த்தர் இயேசு இவங்களுக்குள்ள இருந்துட்ட அந்த உறவு என்னாயிடுச்சு. அவர் நம்ம வசனத்துல படிக்கிறோம், வெளிப்படுத்துதல்ல அவர் வாந்தி பண்ணிட்டார் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. சோ அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு அதோட முடிஞ்சிச்சு. அதாவது பெயரளவிலான கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் இருக்கிற அந்த உறவு. சோ அவருடைய இரண்டாம் வருகையில 3.5 வருஷத்துக்கு அப்புறம் அது நடந்தது நம்ம பார்க்கிறோம். அது அருமையா நெல்ல காட்டப்பட்டிருக்குது அவருடைய முதலாம் வருகையில. 3.5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலர்கள் அந்த வாய்ப்புல இருந்து எடுக்கப்பட்டாங்க. அந்த வாய்ப்பு முழுவதும் புறஜாதிகளுக்கும் அங்க கொடுக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அவர்களுக்கு மாத்திரமே உரிய அந்த வாய்ப்பு உலகம் முழுவதும் இருக்கிற புறஜாதிகளுக்கு அங்க கொடுக்கப்பட்டுச்சு. சோ அதே போல இங்க கர்த்தருடைய இரண்டாம் வருகையில இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள், அதாவது பேரளவில் இருந்த கிறிஸ்தவர்கள் அந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட்டார்கள் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்தது மாம்சீக இஸ்ரேலர்கள் மேல உலக பேரரசுகளுடைய ஆளுகை, அது அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல இந்த மகா பெரிய பாபிலோன் அமைப்பு அதிகாரம் செலுத்தினதுக்கு அருமையான அடையாளமா இருக்குது. அவர்கள் 4 பேரரசுகளாக இஸ்ரேலை ஆண்டு கொண்டு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதே போல இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய இந்த மகா பெரிய பாபிலோன் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல 4 நிலைகளில அவர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனாலும் இடையில இடையில அவங்களுக்கு சில விடுதலை கிடைச்சிருந்தது, முழுமையான விடுதலை இல்ல, சில விடுதலைகள் கிடைச்சிருந்தது. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுடைய வாழ்க்கையில போப் மார்க்கம் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த 1260 வருஷத்தினுடைய அந்த அனுமதி காலத்திலும் சில வருஷங்களில அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஆலயத்தை கட்டுவதற்கு சில விடுதலை இருந்துச்சு, சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது தான் இப்போ இணையாக நம்ம பார்த்திருக்கிறோம். சரி, இப்போ இந்த இணை நம்ம பிரமேல பார்க்க போறோம். இந்த பிரமேடில் இது வந்துட்டு நமக்கு தெரியும், பிரமேடுக்குள்ள இருக்கிற அந்த உள்ள அமைப்பு. ஸோ அங்க இதை நீங்க அங்கிருந்து தெளிவா தெரியுதுங்களா? அந்த எனக்கு நமக்கு நம் நம்பர்ஸ் தான் முக்கியம், அது ரொம்ப நம்ம சிந்திக்கி பார்க்கணும். இப்போ பாருங்க, ஆவிக்குரிய மன்னிக்கணும், மாம்சீக இஸ்ரேலர்கள் மத்தியில் புரஜாதியர்களுக்கான அடிமைத்தனத்தினுடைய காலம் 1520 வருஷம் தேவன் அவங்க மேல அனுமதிச்சிருந்தார். ஸோ இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது இந்த பிரமேட்ல காட்டப்பட்டிருக்குது. ஸோ இந்த பிரமேட்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா இங்க கீழே ஒரு கணக்கு இருக்கு, 833.761. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அதே அளவு 1686.788. ஸோ ரெண்டை கூட்டணும் நமக்கு ஒரு விடை கிடைக்குது, 2520. அந்த புள்ளிக்கு அப்புறம் வருது நம்ம எடுத்துடலாம், அதை விட்டுருவோம். பாருங்க 2520. ஸோ இது ரொம்ப தெளிவா எதை காமிக்குதுன்னு நமக்கு தெரியும், புரஜாதாரியுடைய காலம், ஆளுகை மாம்சீக இஸ்ரேலர்கள் மேல. இந்த ஒரு காலப்பகுதி அப்படியே ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல காட்டப்பட்டே இருக்குது. இது எப்படி நம்ம பார்க்கலாம்னா, பாருங்க இந்த நீங்க பிக்சர்ல பார்க்கலாம். இங்க நம்ம கிராண்ட் கேலரி நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா, பெரிய படிக்கட்டை ஏறி போகிற ஒரு பாதை இருக்கு. அதுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது சிவப்பு கிரானைட்னால் அடைக்கப்பட்ட ஒரு பாதை இருக்கு. ஸோ இங்க ரெண்டு பகுதிகளாக இது நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு சிவப்பு கிரானைட் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த பாதை நமக்கு தெரியும். ஸோ இது வந்து யூதர் யுகத்தை குறிக்கிறது. அதே போல இங்க இருக்கிற இந்த ஒரு கிராண்ட் கேலரி அது சுவிசேஷ யுகத்தை அருமையாக அடையாளப்படுத்துது. இப்ப நம்ம முன்னாடி பிக்சர் நம்ம பார்த்துட்டோம்னா பாருங்க, இப்போ அந்த அடையாளம் அதாவது இந்த யூத யுகத்துல இருந்துட்டு அதே ஒரு காலப்பகுதி இங்க சுவிசேஷ யுகத்துல இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல அங்க காட்டப்பட்டு இருக்குது. அந்த ஒரு அளவு இங்க நம்ம வந்து பாக்குறோம். இந்த அளவெல்லாம் என்னன்னா பிரமேடு அளவு. பிரமேடு அளவுனா இப்ப நம்ம அதை விளக்க முடியாது, பட் பிரமேடு அளவு நீங்க புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். பட் இந்த பிரமேடு அளவு இந்த சுவிசேஷத்துல எப்படி இஸ்ரேலர்கள் மேல அனுமதிக்கப்பட்டுச்சோ அதே கால அளவு மன்னிக்கணும் யூத யுகத்தில் அனுமதிக்கப்பட்டது போலவே சுவிசேஷ யுகத்திலையும் அங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலப்பகுதியை நம்ம பார்க்கலாம். அடுத்த பிக்சர் நம்ம போயிட்டோம்னா இது வந்து இணை, ரெண்டு யுகத்திற்கான அருமையான இணை. அந்த ரெண்டு யுகத்துல யூதர் யுகத்தின் மேல யூத ஜனங்கள் மேல தேவன் அனுமதிச்ச புரஜாதியருடைய காலம், அந்த 7 கால தண்டனையினுடைய காலம், அதே போல சுவிசேஷ யுகத்திலையும் அங்க ஒரு அருமையான இந்த இணையத்தை நம்ம எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு வந்தோம். சோ இதே விஷயத்தை இப்ப நம்ம இங்க பார்த்துட்டோம்னா இங்க கிராண்ட் கேலரியில இந்த ஏரியா பகுதி இருக்கு பாருங்க, இந்த ஹரிசாண்டல் பேசேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மேல் நோக்கி இந்த ஏறு பாதை. ஸோ இங்க பெரிய படிக்கட்டுள்ள பாதை இருக்கு. ஸோ இந்த அளவை நம்ம ஒரு முக்கோண வடிவில் எடுத்தோம்னா அதே அந்த 2520 வருஷ காலப்பகுதி அங்க கிடைக்குது. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த புரஜாதியருடைய காலம் நிறைவுக்கு வருது சுவிசேஷத்துல, அது கூட நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷத்தினுடைய முடிவுக்கு முன்னாடியே அங்க வருது புரஜாதியருடைய காலம். 1914 கிபியில அங்க முதலாம் உலக போர் நடந்துச்சு. அப்ப புரஜாதியருடைய காலம் இஸ்ரேலின் மேல ஆளுகை பண்ணிட்டு இருந்தது அங்க முடிவுக்கு வந்தது, அருமையாக பிரமேட்ல அங்க காட்டப்பட்டிருக்குது. அதே போல நீங்க 1871 சுவிசேஷத்துல அந்த பரம அழைப்பு பத்திட்டு காலம் இங்க நம்ம பார்க்க முடியுது. அதே போல கர்த்தர் இயேசுனுடைய 2வது வருகை பத்தி தானியேல் தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 12வது அதிகாரத்துல 1335 நாள் கழித்து சேர்கிறவன் பாக்கியவான், அந்த அளவு நம்ம இங்க பார்க்கலாம். அதே போல இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த மகா பாபிலோனுடைய அதிகாரம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலப்பகுதி கிபி 539 பார்க்கலாம். சோ இப்படியே அநேக அளவுகள் இந்த ஒரு பிரமிட்ல நமக்கு தெரியும். சோ இப்படி இந்த பிரமிட் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம அடிப்படை சத்தியத்துல நம்ம ஒரு மேலோட்டமான ஒரு விஷயங்கள் மாத்திரமே நம்ம தெரிந்திருந்தோம். ஆனா நம்ம அப்படியே நிக்க கூடாது, எப்போதும் நம்ம அறிந்து கொண்ட நிலையில இருந்து கீழே போகக்கூடாது. அடுத்தது அதுல இருந்து முன்னோறி செல்வதற்கு நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். தேவன் கொடுத்துட்ட அந்த அடிப்படையை வச்சுட்டு இன்னும் நம்ம மென்மேலும் மென்மேலும் இன்னும் அதிக ஞானத்துல விருத்தி அடைவது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சோ இதெல்லாமே நம்ம வரலாறு தான் பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் வேகம் தான் நமக்கு போக வேண்டியது அவசியமா இருக்கு. ஆனா இதெல்லாமே நமக்கு தெரிந்திருக்கிற விஷயங்கள், புதிதான விஷயங்கள் அல்ல. சில காலங்கள் மாத்திரமே நம்ம இடையில சொல்லியிருப்போம், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம அடிப்படை சத்தியத்துல கேட்டிருக்கிற விஷயங்களாக இருக்குது. சரி, இப்ப நம்ம பாடத்தினுடைய முடிவுக்கு வரலாம். சரி, இப்ப நம்ம பிரமிடை பத்தி, இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள், அதனுடைய இணை, ரெண்டு யுகங்கள், அதனுடைய இணை, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். சரி, இதன் மூலம் நமக்கு தேவன் என்ன பாடம் கொடுக்கிறார், அது மாத்திரம் நம்ம இப்ப பார்த்துட்டு முடிக்க போறோம். முதல்ல மாம்சீக இஸ்ரேலர்கள் நடக்கலாம். மாம்சீக இஸ்ரேலர்கள் மேல தேவன் அனுமதிச்ச அந்த 2520 காலப்பகுதி, அந்த தண்டனையுடைய காலப்பகுதி ஏன் தேவன் அனுமதிக்கணும், அந்த அடிமைத்தனம் ஏன் தேவன் அனுமதிச்சார், அது நம்ம இப்ப கொஞ்சம் சிந்திக்கணும். அடுத்தது தானியேலினுடைய புஸ்தகத்தை நம்ம பார்க்கலாம், அந்த உலக பேரரசுகளுடைய விஷயம். இந்த 4 உலக பேரரசுகளுக்கும் தேவன் தான் அனுமதி கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஆளுகை செய்வதற்கு. ஆனாலும் அந்த உலக பேரரசுகள் ஒன்னு கூட நிலைய நிக்கல. சோ அது கூட காரணம் என்ன சிந்திக்கலாம். அடுத்தது இந்த மகா பாபிலோன் ஆவிக்குரிய, அதாவது சுவிசேஷத்துல இந்த மகா பாபிலோன் போப் மார்க்கத்தினுடைய ஆளுகை. சோ இவங்களுக்கும் தேவன் தான் அனுமதி கொடுத்தார் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் மேல ஆளுகை செய்வதற்கு, அதிகாரம் செலுத்துவதற்கு. அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க அந்த ஒரு அதிகாரத்தை, தேவனாவும் அனுமதிச்சார். ஆனாலும் அந்த ராஜ்யமும் முடிவுக்கு வந்து இன்னைக்கு வலுவற்ற நிலையில அங்க இருக்குது. சோ இந்த 3 விஷயங்களுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அந்த என்ன காரணம், நீங்க ஃபர்ஸ்ட் மாம்சீக இஸ்ரேலர்கள் குறித்து நம்ம படிக்கலாம். லேவியராகமம் 26:27-28 லேவியராகமம் 26:27-28 நம்ம படிக்கலாம்.
இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிக்கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால்,
பாருங்க வசனம் நம்ம நல்லா கவனிக்கலாம். அவங்களுக்கு ஏன் தண்டனை தேவன் அனுமதிச்சார்னா, அவருடைய வார்த்தைக்கு அவர்கள், அந்த வார்த்தை மாத்திரம் நீங்க படிங்க சிஸ்டர்,
எனக்கு செவிக்கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தார்.
ரெண்டு விஷயம் அங்க மாம்சீக இஸ்ரேல் பண்றாங்க. ஒண்ணு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்ல. ரெண்டாவது, அதோட இன்னும் பெரிய விஷயம் பண்றாங்க, அவருக்கே எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி எதிர்த்து நின்றுட்டாங்களான்னா, அப்படி எதிர்த்து நிக்கல. பட் அவங்களுடைய எல்லா கிரியைகளும் அப்படித்தான் அங்க இருந்துச்சு, அது வெளிப்படையாகவே அங்க பார்க்க முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, இந்த உலக பேராசருடைய வரலாற்றை நம்ம எடுத்துட்டோம்னா, தானியேல் 4:30 நம்ம படிக்கலாம்.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று.
பாருங்க, நேபுகாத்நேச்சாருடைய இருதயத்துல தோண்டிட்ட அந்த மேட்டுமையான எண்ணம், பெருமையான எண்ணம், இது ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்கணும். இது 4 உலக பேராசுகளிடமே இருந்துச்சு, இங்க இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து அது வந்துச்சு. மேட்டுமை, பெருமை அவங்களுக்குள்ள இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆவிக்குரிய இந்த பாபிலோன் நம்ம எடுத்துட்டோம்னா, மகா பெரிய பாபிலோன் போப் மார்க் எடுத்தோம்னா, இவங்க கூட எப்படி இருந்துட்டாங்கன்னா, தானியேல் 7:25 படிக்கலாம்.
உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்.
பாருங்க, இவங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பெருமையான நாவுகள் இருந்துச்சு, பெருமை பேசும் கண்கள், இதெல்லாம் நமக்கு விஷயம் நல்லா தெரியும். அடிப்படை விஷயங்கள்ல இந்த போப் மார்க்கத்தை பற்றின அந்த குணலட்சணங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க வாழ்க்கையிலும் அதே இருந்துச்சு. அவருக்கு விரோதமா நின்னாங்க, பெருமை கொண்டாங்க, எல்லாமே தேவன் அழிச்சு போட்டார். சோ முடிவுக்கு வந்தது சகோதர சகோதரிகளே, இது நம்ம அதிகம் பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக, மாளிகையில கற்களாக சேருவதற்கு தேவன் இன்னைக்கு இந்த ஒரு மாபெரும் மலைப்பிலை நம்ம யாரையும் கொண்டு வந்திருக்கிறார். சோ இப்ப நம்ம சிந்திக்கலாம், தேவனுடைய ஜனங்களாக நம்ம இருக்கும் போது, சோ முன்னாடி நம்ம 3 விஷயங்கள் கவனிச்சிருக்கிறோம், அவர்களுடைய அழிவு. நம்மளும் சிந்திக்கலாம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இன்னைக்கு இந்த சபைக்குரிய அதிகாரம் என்ன, அவருடைய ஆளுகை என்ன, இதெல்லாம் புரியாம தான் போப் மார்க்கம் எல்லாம் செய்துட்டு இருந்தாங்க, தெரிஞ்சும் எடுத்து செய்துட்டாங்க. சபையின் மீதான ஆளுகை, அதிகாரம், கொடுக்கப்படாதது, அது தேவன் விரும்பாதது, அது மகிமையில சபை செய்ய வேண்டியது, ஆனா மாம்சத்தில் இருக்கும் போதே அவர்கள் தங்களுக்குரியதுன்னு செய்துட்டாங்க. சோ பேரழிவு அவங்களுக்கு தேவன் இன்னும் கொஞ்ச காலத்துல வச்சிருக்கிறார், முற்றிலுமான அழிவு. சதுப்புல இன்னைக்கு நம்ம கூட ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் கூட இருந்து அந்த மகிமையில தேவன் நம்மை இதெல்லாம் செய்வதற்கு அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும், இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் நம்ம இடத்துல எந்த வகையில இருந்தாலும் அதை எடுத்து போடுவதற்கான முயற்சிகள் நம்ம சிந்திக்கலாம். அது எந்த வகையிலையும் அது வேர்கொள்ளாத படிக்க நம்ம பார்க்கணும். ஏன்னா இதெல்லாமே நேரடியாக நமக்குள்ள நுழையாது, எல்லாருக்குமே வஞ்சகம் அல்லது நமக்கு சரியின்னு தோன்ற வகையில இருக்கும். நம்ம சிந்திப்போம், கண்டிப்பாக இந்த ஒரு சிவியத்துல உண்மையாகவே தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படைந்து அவருக்கு உண்மையாக இருக்க நம்ம முயற்சி செய்வோம். தொடர்ந்து தேவன் நம்ம அவருடைய சத்தியத்துக்குள்ள அவருடைய நேசகுமாரனுக்குள்ளாக காத்து வழிநடத்துவராக. இந்த நாளிலும் இந்த ஒரு வாய்ப்பை தந்த பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாய் முதலாவது நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை தந்த மற்ற கன்வென்ஷன் கமிட்டிக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.